نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد، يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون، نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل: ومن يأبى يا رسول الله؟ قال: من أطاعني دخل الجنة، ومن عصاني فقد أبى، أو كما قال صلى الله عليه وسلم. إلا قول ويجي من يقولون أن الله سبحانه وتعالى ويجي ويجابكم فلا تنكرون السلام عليكم سعد نبي سنوار تقول أن القريب محمد مصطفى صلى الله عليه وسلم أنه الميدلون அன்னார்களை பின்பற்றுவான் தருணம் சகாபாக்கள் தாபியங்கள் சபா சபாயங்கள் மேலும் சியாமனால் வரை வரக்கூடிய முஸ்லிமான நம்பினார் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீண்டும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையிலே அவனது இல்லமும் பல்வாயிலே ஆரம்ப நேரத்திலேயோ அல்லாஹ்வுடைய எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்று அளவு எடுத்து நடக்கும்படியும் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியம் செய்து கொள்கிறேன். அன்புடன் அல்லாஹ்வுடைய நபியே, ஒரு உன்னதமான மாதத்தை உன்னால் எதிர்நோக்கியவர்களாக, இன்னும் ஒரு உன்னதமான மாதத்தின் கடைசி பகுதியில நாம் தற்பொழுது இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேலான தீனுடைய இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தினான். இதுல இஸ்லாத்தில் ஐந்து கடமைகளை விதியாக்கினான். நான்காவது கடமையாக நோன்பை ரமலானுடைய அந்த பரலான நோன்பை விதியாக்கி இருக்கிறான். இந்த ரமலானுடைய நோன்பு இது எங்களுக்கு மிக அவசியமான கடமையாக இருக்கிறது. நாங்கள் அதற்காக வேண்டி முன்னரே தயாராக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்பார்கள். ஏனென்றால் ரமலானிலே நோன்பு நோட்பதற்காக ஷஅபானையும் முழுமையாக நோன்பு பிடிக்க முயற்சிப்பார்கள். பொதுவாகவே ஷஅபானுடைய 15 நாட்களில், அதாவது முதல் 15 நாட்களில் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிற்பகுதியில் இரண்டாவது 15 நாட்களில் நோன்பு நோக்க முடியும். யார் முன்னால் உள்ள 15 நாட்களில் நோன்பு வைக்கவில்லையோ, ஒரு நோன்பை எனும் பிடிக்கவில்லையோ, அவர்கள் இந்திய பகுதியிலே நோன்பு பிடிக்க கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானில் அதிகமாக நோன்பு நோற்பார்கள். ரமலானை வரவேற்பார்கள். ஷஅபானுடைய இறுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை முன்னோக்கி சொன்னார்கள்: அது அதா அனைவரும் ஒரு பரக்கத் பொருந்திய மகத்தான ஒரு மாதம் உங்களுக்கு வந்துவிட்டது. அது அதனுடைய நோன்பை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கடமையாக்கினான். அதிலே உள்ள இரவுகளில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக்கியிருக்கிறேன். எனவே யாரெல்லாம் அதிலே நோன்பு வைத்து இரவிலே நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்றார்கள். இதே போன்று ரமலான் என்று வந்தால் அங்கே ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான்.
அதே போன்று சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்றன. ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பரதுடைய நன்மையுடைய, அதாவது அந்த பரதுடைய கூலி கிடைக்கிறது. இதே போன்று ஒரு பரதை நிறைவேற்றினால் 70 பரதுகளை நிறைவேற்றிய கூலி கிடைக்கிறது. இந்த ரமலானுடைய முதல் பாதியை அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாக அருளாகவும், நடுப்பகுதியை மஃபிரத்தாக பாவமன்னிப்பாகவும், இறுதி பகுதியை நரக விடுதலையாகவும் ஆக்கியிருக்கிறான். இந்த ரமலானை அடைந்தும் 4 நபர்கள் இருக்கிறார்கள், எந்த பாக்கியத்தையும் அல்லாஹ்விடத்திலிருந்து அடைய மாட்டார்கள். அபூ தாவூதிலே ஹதீஸ் பதிவாகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய இந்த மாதத்துடைய பெரிய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. இங்கே அல்லாஹு தஆலா பல கோடி மக்களை நரக விடுதலை அடைய செய்கிறான். ஒவ்வொரு இரவிலும் 10 லட்சம் மக்களுக்கு நரக விடுதலை அளிக்கிறான். இறுதி பத்தில் அதிலே கடைசி நாளில் முழு ரமலானிலும் எத்தனை மக்கள் விடுவிக்கப்பட்டார்களோ அத்தனை மக்களை அல்லாஹு தஆலா நரக விடுதலை அளிக்கிறான். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நரக விடுதலையில் பாக்கியமற்றவர்களாக, இதனுடைய அருளில் இதனுடைய பாவ மன்னிப்பில் பாக்கியமற்றவர்களாக 4 நபர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது அல் ஆக்கு லிவாலிதைஹி, தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய மனதை புண்படுத்தியவன், தன்னுடைய தாய் தகப்பனுடைய ஹக்குகளை, அவர்களுடைய கடமைகளை, அவர்களுடைய அந்த உளத்திருப்தியை அடையாத அந்த கடமைகளை பால்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஏதோ ஒரு அமைப்பில் அவர்கள் உள்ளம் புண்படும் வகையில், அவர்கள் நொந்திடும் வகையில் நடந்து கொள்வது. என்று நிறைய பேர் திருமணம் செய்ததன் பின்னால் தாயை தந்தையை மறந்து விடுகிறார்கள். ஒரு பெண்ணை கண்டதன் பின்னால் தன்னை பெற்று வளர்த்த அந்த தாயை மறந்து விடுகிறார்கள். தன்னுடைய கூட்டாளி மாறுதலை கண்டுவிட்டால் தன்னை வளர்த்த ஆளாக்கி அந்த தகப்பனை மறந்து விடுகிறார்கள். அன்பரேந்தல்லாஹ் நல்லடியார்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே அந்த தாய் தகப்பனை புண்படுத்திய அந்த நபருக்கு இந்த ரமலானுடைய இந்த ஈடேற்றங்களிலும் பங்கு கிடையாது என்பதை சொல்லி வைத்தார்கள். இரண்டாவது மனிதர் காத்யுர் ரஹீம், உடல் வாய் தனங்களை துண்டித்து வாழக்கூடியவன். அன்புடன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடல் வாய் தனங்கள் என்பவர்கள் எங்களுடைய இரத்த உறவுகள், தாய் வழி தந்தை வழி இரத்த உறவினர்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எங்களுடைய தாயை தகப்பனை, இதே போன்று தாய் வழி தந்தை வழி இரத்த உறவுகள், இதே போன்று எங்களுடைய உடன் பிறப்புகள், எங்களுடைய பிள்ளை குட்டிகள், இவர்கள் அனைவரும் எங்களுடைய இரத்த உறவுகளாக இருக்கிறார்கள். இவர்களை துண்டித்து விட்டு ஒரு போதும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை திருப்தியை அடைய முடியாது. அல்லாஹ் அனைவரும் அவர்கள் சொன்னார்கள், அரசிலே இந்த இரத்த உறவு என்பது கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இதனை பற்றி கியாமத்திலே அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்றார்கள். சஹீஹ் புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவாகிறது, சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம், மன் அராத அயூஸா ஃபி ரிஸ்கிஹி வயுன்ஸா ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாருக்கு தன்னுடைய ஆயுள் காலம் நீளமாக வேண்டும் என்று விரும்பமோ, யாருக்கு தன்னுடைய ரிஸ்கு விஸ்தீர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பமோ, அவன் தன்னுடைய குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு ஆலா அவுரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை அது குராத் நதியை எதிர்கொண்ட போது எந்த ஒரு பாய் கப்பல் எந்த ஒரு படகும் இருக்கவில்லை அவர்களுக்கு அந்த நதியை கடக்க. அதற்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எங்களுடைய சகோதரர் அலா மௌத்தானார், அவரிடமிருந்து நாங்கள் அபூர்வமான 3 விடயங்களை கண்டோம். முதலாவது, எங்களுக்கு அந்த நதியை கடப்பதற்கு எந்த ஒரு கடல் மார்க்கமாக கடக்கும் ஒரு வாகனம் இருக்கவில்லை. எங்களை நோக்கி சில உபதேசங்கள் செய்தார். அதிலே இறுதியாக சொன்னார், யாராவது இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் உங்களிலே இருந்தால் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விடவும் என்றார்கள். அன்புறையில் அதுக்கு பின்னால் அந்த நதியிலே என்ற வார்த்தைகளை சொன்னவராக தன்னுடைய குதிரையை அந்த நதியின் மீது ஓட்டினார். பின் தொடர்ந்த முழு அந்த படையினர்களும் எவ்வாறு ஒரு கட்டரையிலே நாம் பிரயாணம் செய்வோமோ அவ்வாறு அந்த நதியை கடந்தோம் என்றார்கள். அப்போ ஒரே ரோகமானவர்கள் சொல்கிறார்கள், எங்களிலே ஒருவருடைய பாத்திரம் கீழே விழுந்தது. ஒரு கட்டறையில் அந்த பாத்திரம் விழுந்தால் எவ்வாறு சத்தம் எழுப்புமோ அது போன்று அங்கே சத்தம் எழுப்பியது என்று அதற்கு அலா ரஜியல்லானவர்களுடைய அந்த படையினர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடலை வசப்படுத்தி கொடுத்த, தண்ணீரை வசப்படுத்தி கொடுத்த அந்த சம்பவத்தில் கூட குடல்வாய் தனங்களை பிரிந்தவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வராது என்பதை அவர்கள் எட்டி வைத்தார்கள். அன்றையெல்லாம் என்ன நடிகார்கள், இதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் இரத்த உறவுகளை பேணுவது என்பது இது எங்களுக்குரிய எங்களுடைய துவக்கத்துக்குரிய சம்பாத்தியமாக இருக்கும். நாங்கள் உலகில் வாழ வந்தவர்கள் அல்ல. எங்களுடைய ஒரு சில குரோகங்கள் வைராக்கியங்கள் உள்ளத்திலே ஏற்பட்ட எங்களுடைய சில கெட்ட குணங்கள் அவற்றை விட்டும் எங்களை தடுத்து வைத்திருக்கின்றது என்றால் யதார்த்தத்தில் நாம் துவக்கத்திலிருந்து தடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் எங்களுக்கு கற்று தந்த முதலாவது பாடம் தாய் தந்தையரை, தாய் தந்தையரை மதிப்பது, அவர்களுடன் அழகான முறையில் உறவாடுவது, எதுவரை உறவாட வேண்டும், அவர்கள் வயோதிபத்தை அடைந்து தள்ளாடும் பொழுது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முடிவு செய்தான். உங்களுடைய தாய் தகப்பனுடன் நல்ல முறையில் உபகாரமாக நடக்க வேண்டும். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உங்களில் வயோதிபத்தை அடைந்து விட்டால் பல தகுல்லஹுமா உப்பின், அவர்கள் எந்த நிலையை அடைகிறார்கள் என்றால் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், தள்ளாடும் வயதை அடைந்து விடுகிறார்கள், பெரிய அறிவாளிகளாக இருந்ததன் பின்னால் ஏதும் அறியாதவர்களாக போய்விடுகிறார்கள். எப்படி எங்களுடைய தாயும் தகப்பனும் நாங்கள் மழலை மொழி பேசும் பொழுது ஆரம்ப நாளில் நாங்கள் தெரியாத வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் பொழுது, நாங்கள் கேள்விக்கு மேலால் கேள்வியை அடுக்கும் பொழுது அவர்கள் பொறுத்து கொண்டு எங்களுடைய கேள்விகளை இரக்கத்துடனும் அன்புடனும் தாங்கியவர்களாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி எங்களை அவர்கள் அரவணைத்தார்களோ, இதே போன்ற ஒரு நாளை அல்லாஹு தஆலா என்னுடைய தாய் தந்தையருக்கு திரும்பவும் கொடுத்து என்னுடைய பொறுப்பிலே ஆக்கும் பொழுது நான் அவர்களை எவ்வாறு நடாத்த வேண்டும் என்பதை தான் இந்த திருவசனம் சொல்கிறது. அன்புடையார்களே, நீங்கள் அவர்களுக்கு உப் என்ற வார்த்தையை கூட பாவிக்க வேண்டாம். அரபியில மிகவும் ஒரு கணக்கெடுக்கப்படாத ஒரு வார்த்தை தான் உப் என்று சொல்வது. அதாவது யாரையும் ஏசும் திட்டும் ஒரு வார்த்தை அல்ல, அதாவது ஏசுவதன் பக்கம் திட்டுவதன் பக்கம் பாவிக்கப்படும் வார்த்தை அல்ல என்றாலும் ஒரு இழிவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கூட உங்களுடைய தாய் தகப்பர்மார்கள் அந்த வயோதிபத்தை அடைந்த நிலையில் நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுடைய நாவால் இப்படியும் வெளிப்படக்கூடாது. நீங்கள் அவர்களை விரட்டவும் வேண்டாம், நீங்கள் அவர்களுடன் சங்கையான வார்த்தையை பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா மிக விசாலமாக தாய் தகப்பர்களுடைய கடமையை பற்றி சொல்கிறான். இதே போன்றுதான் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்வது. திருமண உறவை பற்றி பேசுகின்ற அந்த சூரா நிசாவுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا நீங்கள் இந்த திருவசனத்தை ஒவ்வொரு நிக்காஹுடைய குத்துபாவிலும் கேட்டிருக்க கூடும். இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். இங்கே இந்த திருவசனத்தில் அல்லாஹு தஆலா இரண்டு முறை தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறான். பாருங்கள், இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது யாயுவண்ணா சுத்த பூரப்பக்கும் என்று சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அல்லது ஃபலகக்கும் மின்னஸ் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து அவன் படைத்தான். வஃலகக்கும் மின்ஹா ஜௌஜஹா, அவன் அதிலிருந்து அதற்குரிய ஜோடியை படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வநிஸா, அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என்று பலரை படைத்தான். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் சொல்கிறான், இப்பொழுது நீங்கள் ஒரு மனைவியை அவளை தன்னுடைய வலியிடமிருந்து பொறுப்பாளரிடமிருந்து கபூல் செய்துவிட்டு அவளுடைய கரம் பிடிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முந்தைய உறவுகளை மறந்துவிடக் கூடாது. வத்தகுல்லா, இங்கே திரும்பவும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லது அவன் எத்தகையவன் தெரியுமா? உங்களிடம் இந்த உறவை பற்றியும் கேட்பான், இந்த திருமண உறவை பற்றியும் கேட்பான். அதை கேட்டுவிட்டு உங்களுடைய குடல்வாய் ஜனங்களை விட்டுவிட மாட்டான். வல்லர்ஹாம், அந்த குடல்வாய் ஜனங்களை பற்றியும் கேட்பான். நீங்கள் இப்பொழுது கைப்பிடித்த அந்த மனைவி மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல, அவள் மூலமாக பெறப்படும் அந்த குழந்தைகள் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல. உங்களுடைய தாய் தகப்பர் இருக்கிறார்கள், தாயுடைய சகோதரர்கள் தகப்பனுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், தாயுடைய தாய் தந்தையுடைய தாய் தந்தை தாயுடைய தாய் தந்தை இருக்கிறார்கள். இதே போன்று உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இவர்களை எல்லாம் மறந்துவிட்டு புதியோரு உறவின் பக்கம் சேருவது இது அல்லாஹு தஆலா உங்களுக்கு காட்டிய திருமண வாழ்க்கை அல்ல. மாற்றமாக வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் உங்களிடம் கேட்கப்படக்கூடிய இந்த உறவையும் அதே போன்று அந்த பழைய இரத்த உறவையும் இரண்டையும் சேர்த்து அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே யாரெல்லாம் தாய் தந்தையருடைய மனதை புண்படுத்தினார்களோ, யாரெல்லாம் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இந்த ரமலான் எந்த ஒரு பங்கையும் கொடுக்காது. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்ரிபுல் கம்ர், தொடர்ச்சியான மது பாவின் பாவனை உள்ளவர்கள். ஒரு ஹதீஸிலே, புகாரியுடைய ஒரு ஹதீஸிலே பதிவாகிறது, சஹீஹுல் புகாரியில. அதே போன்று ஜாமியா திர்மிதியில இந்த ஹதீஸ் பதிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது மது அருந்தினால் இல்லை என்றால் போதை வஸ்துக்கள் பாவித்தால் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள், போதையை எதுவெல்லாம் உண்டாக்குமோ அவைகள் எல்லாம் ஹராமானவைகளாக இருக்கின்றன. அவைகள் எல்லாம் இந்த சட்டத்துக்கு கீழால் வரக்கூடியவைகளாக இருக்கின்றன. யாராவது நான் சாராயம் குடிக்கவில்லை, நான் இந்த வெரைட்டியை தான் பாவித்தேன், நான் இப்படியான ஒன்றை தான் அருந்தினேன், அது ஒரு லிக்விட் அல்ல, அது ஒரு டஸ்டாக இருக்கிறது, நான் அருந்தவில்லை, அதனை பல்லிலே தான் வைத்தேன் என்று யாரும் தனக்கு தானே பத்வா கொடுக்க வேண்டாம். குல்லு முஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதையை உண்டாக்கக்கூடியவையும் ஹராம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். இதே போன்றுதான் யாரெல்லாம் இந்த பழக்கங்களை வைத்திருக்கிறார்களோ எதனுடைய பெரிய அளவு போதையை உண்டாக்குமோ அதனுடைய சிறிய அளவும் ஹராம் தான். உதாரணமாக சில சில பொருள்கள் இருக்கின்றன, அவையை அதிகமாக பாவித்தால் போதை உண்டாகும். அதிலே அல்லாஹ் ஹலாலாக்கிய சில பொருள்கள் இருக்கின்றன. உதாரணமாக தேன், அது போன்று திராட்சை ரசம், இவைகளை அதிகமாக அருந்துவதால் போதை உண்டாகுவது என்பதற்காக அதனுடைய சிறிய அளவு பிரமாணம் ஹராமாகுவதில்லை. ஆனால் எதை போதைக்காகவே பாவிக்கப்படுகின்றனவோ அவைகளில் பெரிய அளவு போதையை ஏற்படுத்தும் நிலையில் அதில் உள்ள சிறிய அளவும் ஹராம் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்புடன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்தெந்த போதை பழக்கங்களை யாரெல்லாம் கொண்டார்களோ அவர்களுடைய தௌபா முதற் தடவை கபூல் செய்யப்படும். சொன்னார்கள் நபிகள் ஸல்லம், இரண்டாவது முறை தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா அதனை கபூல் செய்வான், மூன்றாவது தடவை தௌபா செய்தால் அவனுடைய தௌபா கபூல் செய்யப்படும், நான்காவது தடவை வைன ஆத பிர்ராபியாதி நான்காவது தடவையும் மீண்டு விடுகிறானோ அவனுடைய உள்ளத்திலே முத்திரையிடப்படும் என்றார்கள். அவனுக்கு நேர்வழிக்குரிய சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டான் என்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் நான்காவது தடவையும் இதனை செய்கிறார்களோ அவர்களை கொலை செய்து விடுங்கள் என்றார்கள். மூன்று தடவைகள் அந்த மதுபானத்துக்குரிய மது போதைக்குரிய அது நிறைவேற்றப்படும், நான்காவது தடவை கொலை செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புடன் அல்லாஹ்வின் அடியார்களே, யாரெல்லாம் இந்த பழக்கங்களை தன்னகத்தே வைத்திருக்கிறார்களோ, தௌபா யாருக்கு நசீபாக வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, யாருக்கு ரமலானில் ஏதாவது எனக்கு கிடைத்து விட வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, அவர் இப்பொழுதிலிருந்தே அல்லாஹ்விடம் மீள வேண்டும், அவனிடம் மண்டி அடித்து உட்கார்ந்து அவனிடம் துஆ செய்ய வேண்டும், அவனிடம் கண்ணீர் வடித்து தௌபா செய்ய வேண்டும். தௌபா என்றால் என்ன? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வமன் தாபா வாமில சாலிஹன் ஃபைன்னஹு யத்ூபு இலல்லாஹி மதாபா, யாரெல்லாம் தௌபா செய்து கெட்ட செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களின் பக்கம் திரும்புகிறார்களோ, நற்செயலுடையவர்களாக மாறுகிறார்களோ, அவர்கள்தான் அவர்களுடைய தௌபாவை தான் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொல்கிறான். அவருடைய தௌபா கபூல் செய்யப்படும். தௌபாவுடைய நிபந்தனைகளில் உள்ளதுதான் அவர் முழுமையாக பாவத்திலிருந்து விலக வேண்டும், இதே போன்று இதன் பின்னால் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். அடியார்களுடைய ஹக்குகள் ஏதாவது அபகரித்திருந்தால், இல்லை என்றால் தெரியாமல் எடுத்திருந்தால், இல்லை என்றால் அவருடைய ஹக் என்பதே தனக்கு தெரியாமல் தான் எடுத்திருந்தால், அநாதைகளுடைய ஏதாவது ஒன்று என்னிடத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்டு அந்த கொடுப்பு என்னிடத்திலேயே தங்கியிருந்தால், ஏதோ ஒரு அடிப்படையில் ஹராமானது என்னிடம் இருந்தால், வாரிசுக்காரர்களுக்கு செல்ல வேண்டிய உரிமைகளை நான் தடுத்து வைத்திருக்கிறேன் என்றால், இவைகளை கொடுக்காமல் திருப்பி கொடுக்காமல் தௌபா நிறைவேறுவதில்லை. எனவே இப்படியான பாவங்களிலிருந்து தௌபா செய்து அல்லாஹ் உடத்தில் மீள வேண்டும். நான்காவது மனிதர் பல்லவாரி சொன்னார்கள், யாராவது ஒரு முஸ்லிமுடைய விடயத்தில் வைராக்கியம் கொண்ட மனிதன், உனக்கு ஒரு பாடம் படித்து தருகிறேன் பாடு என்று வாயால் சொல்லவில்லை, மனதால் எண்ணினார், மனதிலே அதனை புதைத்து வைத்திருக்கிறார், எதுவுமே அதற்காக வேண்டி செய்யவில்லை, ஆனால் அந்த வைராக்கியத்துடனேயே இருக்கிறான். இந்த வைராக்கியத்துடன் இவனுடைய ரமலான் என்ற பிரயோஜனத்தையும் கொடுக்காது, மறந்து விடாது. நாங்கள் யாருடைய விடயத்தில் வைராக்கியம் வைத்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். எங்களுக்கு அநியாயம் செய்தவனை மன்னிப்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த வழி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், யார் உன்னை துண்டி துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து நடந்து கொள், வா அப்பா அம்மன் வலமக், யார் உனக்கு அநியாயம் செய்தாலும் அவனை மன்னித்து விடு, வா ஆசிமன் ஹரமக், யார் உனக்கு கொடுக்கவில்லையோ உனக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ கொடு, யார் உனக்கு கெடுதி செய்து கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு நீ நலவு செய்து கொண்டே இரு என்று அடுத்து சொல்லுவார்கள். இது மூமினுடைய பண்பாடுகளிலே உள்ளது. இது கியாமத்துடைய நாளையில் மீசான் என்ற அந்த தராசில் மிக பாரமான பொருளாக இருக்கிறது. கியாமத்துடைய நாளையில் அமல்களுக்குரிய அந்த நன்மைகள் கணக்கெடுக்கப்பட மாட்டாது, ஒன்று ரெண்டு மூன்று என்று எண்ணப்பட மாட்டாது, மாற்றமாக தராசில வைத்து நிறுத்தப்படும். ஒவ்வொரு அமலுடைய நன்மைக்கும் ஒவ்வொரு விதமான பாரம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கியாமத்துடைய நாளையில் நாங்கள் நீதமான தராசை வைப்போம், பல தூதலம் நப்சும் செய்யா, அங்கே எந்த ஒரு ஆன்மாவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. வைக்கான மிக்கால அப்பத்தின் கார்கள், அது ஒரு கடுகு பிரமாணமாக இருந்தாலும் சரி, அதனையும் கொண்டு வந்து நிறுத்து பார்ப்போம். கணக்கெடுப்பவர்களில் நாங்கள் போதுமானவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புடைய அல்லாஹ்வின் நேரடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்ஃல ஃபீ மீசானில் முஃமினி மின் ஹுஸ்னில் குலூக். புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுடைய தராசில் மிக பாரமானது, அது நற்குணத்தை தவிர வேறெதுவும் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, அடியார்களுடைய விடயத்திலே மிக கருத்தனையாக நடக்க வேண்டும். நாங்கள் யாரிடமாவது ஏதாவது பொருள் வாங்குகிறோம், ஒரு வியாபாரி ஒரு கடையிலே நாங்கள் போய் யாரிடமாவது வாங்குகிறோம், அவர் எங்களுக்கு ஒரு 95 ரூபா பேலன்ஸ் தர வேண்டும், அவர் சொல்கிறார் என்னிடம் 100 ரூபா தான் இருக்கிறது, 5 ரூபாய் தாருங்கள் என்று கேட்க, என்னிடம் 5 ரூபாய் இல்லை, அவர் 100 ரூபாயை கொடுத்து விட்டு சொல்கிறார், பிறகு பார்த்துக் கொள்வோம் என்கிறார். என்னிடம் அவ்வாறு சொல்லப்பட்டால் நான் உடனடியாக சொல்வேன், பிறகு பார்த்துக் கொள்வோம் என்பது என்னால் முடியாது. ஒன்று, நீங்கள் நான் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் இதனை மாற்றி 95 கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் அந்த 5 ரூபாயை ஹலால் என்று சொல்ல வேண்டும். யாருக்கு நேரம் இருக்கிறது அவரை தேடி செல்ல, 5 ரூபாய்க்காக வேண்டி நாங்கள் 5000 ரூபாய் செலவழித்து அவரிடம் போக வேண்டி வரலாம். எனவே கொடுக்கல் வாங்கல்களை அந்தந்த இடத்திலேயே நிறைவு செய்ய வேண்டும், அப்படியே முடித்து விட வேண்டும். அதிலே கொடுக்கல்களை வைத்துக் கொள்வது எங்களுடைய சுவர்க்கத்தை கொடுத்துவிடும், எங்களுடைய இறுதி முடிவை இன்னும் ஒன்றில் கொளுக்கி வைத்துவிடும். அடியார்களுடைய கடமைகள் என்று வரும் பொழுது அவைகளிலே மிகவும் கருத்தனையா, மிகவுமே அதில் ஒன்றுக்கு 2 பேருதலாக நடக்க முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்பரை அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய விவாதத்துகள் சீராக வேண்டும், தக்வா எங்களுக்கு உண்டாக வேண்டும். குத்திபா அலைக்கும் குயாமுக்கம குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு முன்னே சமுதாயத்தினர்களுக்கு போன்று நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக நாங்கள் மாறுவதானால் எங்களிடத்தில் ரமலானில் சில விடயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். முதலாவது, எங்களுடைய நாவு பேணப்பட வேண்டும். எங்களுடைய உடம்பில் உள்ள உறுப்புகளில் மிக பிரதானமானது உள்ளம். இந்த உள்ளம் சீரானால் முழு உடலும் சீராகும், உள்ளம் சீர்கெட்டால் முழு உடலும் சீர்கெடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளத்துடைய மிக பிரதானமான தொடர்புள்ள உறுப்பு அது நாவாக இருக்கிறது. அது ஆன்மீகத்திலும் தான் மருத்துவத்திலும் தான், ஆன்மீகத்திலும் தான் மருத்துவத்திலும் தான் உள்ளத்துடைய வெளியுறுப்பு என்று சொல்லலாம், அது நாவாக இருக்கிறது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் எல்லா உறுப்புகளும் இந்த நாவை நோக்கி சொல்கிறது, நீ சாந்தமாக இருந்தால் நாங்கள் அவ்வளவு பேரும் நிம்மதியாக இருப்போம். நீ சீர்கெட்ட வார்த்தைகளை பேசினால் நாங்கள் அனைவரும் பிரச்சனையில் மாற்றிக்கொள்வோம் என்ற கருத்தை ஒவ்வொரு நாளும் உடல் உறுப்புகள் நாவை நோக்கி சொல்வதாக சொல்லவாறு சொன்னார்கள். எவ்வாறு பல்குடைய விடயத்தில் அது சீர்கெட்டால் முழு உடலும் சீர்கெடும், அது சீரானால் முழு உடலும் சீராகும் என்று சொல்லப்பட்டதோ, இதே போன்று ஒரு வார்த்தை நாவுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தோற்றத்தை வடிவத்தை பாருங்கள், கல்புடைய வடிவம் எவ்வாறோ அவ்வாறுதான் நாவுடைய வடிவம் இருக்கிறது. எவ்வாறு கல்பு நான்கு அறைகளாக பிரிகின்றனவோ, இதே போன்று நாவு நான்கு பகுதிகளாக பிரிகின்றன. இந்த நாவு இது பேணப்பட வேண்டும் இரண்டு விடயங்களில், முதலாவது பேச்சில், இரண்டாவது ருசியில். டேஸ்டில் முதலாவது பேச்சில், இரண்டாவது டேஸ்டில். எங்களுடைய நாவு தீய வார்த்தைகளை பேசுமானால் எங்களுடைய நோன்பு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். சொன்னார்கள், மல்லன் எதா அசௌல சூரிய ஆமலவே பலைசல் இல்லாஹி ஹாஜதும் புகாரி சரிபுடைய ஹதீஸ் சொன்னார்கள், யார் தீய பேச்சுக்களையும் தீய செயல்பாடுகளையும் விட்டுவிடவில்லையோ அவன் தாகிந்து பசித்திருப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போன்றுதான் சஹருடைய இஃப்தாருடைய உணவுகள், நாங்கள் ரமலானை அடைவதனுடைய அந்த நோன்புடைய ஒரு நுட்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஏழைகளுடைய பசியை உணர்வது ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக சாப்பிடுகிறோமா, வேறு மாதங்களில் அதிகமாக சாப்பிடுகிறோமா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் எங்களுடைய அன்பர்கள் தலை குனிந்து விடுவார்கள். நாங்கள் வீடுகளுக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி பொதிகளை எடுத்து செல்வதை ரமலான் அல்லாத காலத்தையும் ரமலானுடைய காலத்தையும் நீங்கள் ஒரு கணிப்பீடு செய்து பாருங்கள். சில வீடுகளில் ரமலான் அல்லாத காலத்தில் சாப்பிடுவதை விட பல மடங்கு சாப்பிடுகிறார்கள். இஃப்தாருடைய வேளையில் ஒரு கஞ்சி கோப்பையுடன், ஒரு ட்ரிங்க்ஸுடன், அங்கே சில சோட்டீட்ஸுடன் வயிறு நிரம்பிவிட்டு ஓரிரு மணி நேரங்களில் சாப்பாட்டுக்காக உட்கார்ந்தேன் என்கிறார்கள். அங்கே எங்கே இடம் இருக்கிறது சாப்பாட்டுக்கு? ரமலான் உடல் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும். ஒரு ஹதீஸிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரியல் சூமு தஸ்ஹூ என்றார்கள், நீங்கள் நோன்பு நோற்று உடல் ஆரோக்கியத்தை அடைவீர்கள் என்றார்கள். உடல் ஆரோக்கியம் பசித்திருப்பதால் அடையப்பெறுவது. எங்களுடைய இந்த சாப்பாட்டு பழக்கம் ரமலானில் எங்களை பல மடங்கு நோயாளியாக்கி விடுகிறது. உங்களுடைய குர்ஆனில் எங்கும் மருத்துவம் சொல்லப்படவில்லையே. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், எங்களுடைய குர்ஆனுடைய முழு மருத்துவமும் அரை வசனத்தில் இருக்கிறது என்றார்கள். குர்ஆனுடைய 6666 வசனங்களில் ஒரு வசனம் அல்ல, அரை வசனத்தில் இருக்கிறது என்றார்கள். அது என்னவென்று கேட்டார்கள், சொன்னார்கள், குலு வஸ்ரபு வலா துஸ்ரிபு, சாப்பிடுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் இந்த இஸ்ராப் என்ற வார்த்தைக்கு தஃப்ஸீர் செய்கிறார்கள், அக்லுமா ஃபௌகல் ஹாஜா, தேவைக்கு மேலதிகமாக சாப்பிடுவது. சாப்பாடு என்பது பசியை உணர்ந்து சாப்பிட வேண்டும், பசி இல்லாத நேரத்தில் சாப்பிடுவது இஸ்ராப், வீண் விரயம். இதே போன்று பசியின் அளவு சாப்பிட வேண்டும், பசியை விட மிஞ்சி சாப்பிடுவது இஸ்ராப், வீண் விரயம். சாப்பாட்டை ருசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். இன்று நிறைய நோயாளிகளிடம் கேட்டால் நோயாளிகள் என்று யாரெல்லாம் எங்களை சந்திக்கிறார்களோ அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்போம். நீங்கள் அவசர அவசரமாக சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டால் அதுதான் அவருடைய அனைத்து நோய்க்கும் அடிப்படையாக இருக்கிறது. நோய்களுக்குரிய அடிப்படை மூன்று, நோய்களுக்குரிய அடிப்படை மூன்று விடயங்கள். முதலாவது கல்வி, அது சீர்கெட்டால் உடல் நோயாளியாகிவிடும். கெட்ட குணங்களால், தீய எண்ணங்களால் உள்ளம் கெட்டு போகும். பெருமை, பொறாமை, உலக ஆசை, மௌத்துடைய வெறுப்பு, அடுத்தவர்களை பற்றி உண்டான தப்பெண்ணங்கள், இது போன்ற பல பல கெட்ட குணங்களால் உடல் நோயாளியாகிவிடுகிறது. இதே போன்று வயிறு, சாப்பாடு தேவைக்கு அதிகமாக இருந்தால், பசி இல்லாமல் சாப்பிட்டால் உடல் நோயாளியாகிவிடும். இதனால்தான் சீராக மலம் கழிப்பவர் சுகதேகியாக இருப்பார். யார் அளவாக பசியை உணர்ந்து சாப்பிடுவாரோ அவர் சீராக மலம் கழிப்பார். மலம் ஜலம் கழித்து விட்டு நாங்கள் துஆ செய்கிறோம். அந்த பைத்துல் கலாவில இருந்து வெளியிறங்கும் பொழுது என்னுடைய உடலை விட்டும் நோயை வெளியாக்கி எனக்கு சுகத்தை தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று புகழ்கிறோம். சீராக மலம் கழிப்பது, ஜலம் கழிப்பது, இது சுகதேகியுடைய பண்பு. மலம் வெளியாகுவது என்பது, ஜலம் வெளியாகுவது என்பது, இது ஆரோக்கியத்துக்குரியது. யாருடைய வயிறு கெட்டு போகுமோ அவனுடைய மலம் கெட்டுவிடும், ஜலம் கெட்டுவிடும். இந்த வாயால் உட்கொள்ளும் அந்த சாப்பாடு தான், வாயால் உட்கொள்ளும் அந்த குடிப்பு தான் அநேகமான நோய்களுடைய அடிப்படையாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், கிட்னி வியாதிக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள். இதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? தாகம் இல்லாமல் தண்ணீர் குடிப்பது. வைத்திய உபதேசங்கள் என்ற இந்த நவீனர்களுடைய சில செய்திகளை கேட்டு ஆறு போத்தல், எட்டு போத்தல், பத்து போத்தல் பருக வேண்டும் என்கிறார்கள். என்ன ஆச்சரியம் இது! உடல் தாகம் என்று தண்ணீரை கேட்கவில்லை, இவர் தண்ணீரை பருகி கொண்டிருக்கிறார். இது எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்கும்! உடல் எங்களுடன் பேச வேண்டும், நாங்கள் உடலுடன் பேச வேண்டும். எங்களுக்கு உடல் தண்ணீரை கேட்டு வருத்தும், அதுக்குத்தான் தாகம் என்று சொல்லப்படும். தாகம் என்ற ஒன்றை அல்லாஹ் ஏன் வைத்தான்? தண்ணீரை போத்தல் கணக்கு பருக வேண்டும் என்று ஆரோக்கியத்துக்குரிய வழிமுறை என்றால் தாகம் என்ற ஒன்றே ஏன் இருக்கிறது உடம்பில்? முதலாவது குளுமை, குளிரை அனுபவிக்க வேண்டும். அதுக்காக வேண்டி குளிரூட்டுவதல்ல, நிலத்திலிருந்து தண்ணீரை எடுக்க வேண்டும். நிலத்தில் இருக்கின்ற தண்ணீர் குளுமையானது, மலை தண்ணீர் கடுமையான சக்தியுடையது. இதனால்தான் மலையிலே நடந்தால் உடம்பு வருத்தமாகிவிடும். சித்தர்களிடம் கேட்டு பாருங்கள், வாதம் பித்தம் கபம் என்பார்கள். வாதம் என்றால் சக்தி, வாதம் என்றால் உடல் சக்தி. இதனை நீங்கள் அதுக்குரியவர்களிடம் கேட்க வேண்டும். உடம்புக்கு சரியான வாதம் என்பார்கள் மலையிலே நடந்துவிட்டு காய்ச்சல் வந்துவிட்டது என்பார்கள். ஏனென்றால் உடல் ஆரோக்கியத்தை அடைய போகிறது, உடம்பிலே உள்ள ஒரு நோயை உடம்பு வெளியாக்க தவிக்கிறது, இதுதான் காய்ச்சல். புகாரி சரீஃபில் ஹதீஸ் பதிவாகிறது, காய்ச்சல் என்றால் என்னவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹுமா மின் ஃபைஹி ஜஹன்னம் ஃஅப்ரிதூஹா பில் மா. காய்ச்சல் என்பது நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சு என்றார்கள். நரகம் விடக்கூடிய மூச்சுகளிலே உள்ளது என்றால், நரகம் மூச்சு விடுகிறது என்றால் நாசத்தை உடம்பு வெளியாக்கிறது. காய்ச்சல் காய்வது என்பது அது ரஹ்மத்தாக இருக்கிறது. அதிலே நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும், குளிரை அனுபவிக்க வேண்டும். அதாவது குளிர்ந்த நீரை, குளிர்ந்த நீர் என்றால் உங்களுக்கு பிரிட்ஜ் ஞாபகம் வந்துவிடக் கூடாது. அந்த அநியாயத்தின் மூலமாக குளிரூட்டப்பட்டதல்ல, நிலத்திலே குளிர்ந்த அந்த கிணற்று தண்ணீர், அந்த கிணற்று தண்ணீர் மூலம் உடலை நனைப்பதன் மூலம் காய்ச்சலை குளிர வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மழையில் நனைந்தால் காய்ச்சல் வரலாம், உடல் வருத்தப்படலாம். இதை யார் நோய் என்று அடையாளப்படுத்தினார்களோ அவர்களே நோயாளிகள். இதை யார் நோய் என்று அடையாளப்படுத்தினார்களோ அவர்களே ஒரு நோயாளிகள். அன்புகளே புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய சாப்பாடு குடிப்பு என்பது சாப்பாடு பசிக்கு, குடிப்பு தாகத்துக்கு. சாப்பாட்டை அல்லாஹ் ஹலாலாக்கினால் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், மனமானதாக இருக்க வேண்டும். விசுவாசிகளே, பூமியில் உள்ளவற்றிலிருந்து ஹலாலாக உழைத்து சம்பாதித்து இதே போன்று பையவன் மனமானதாக சாப்பிடுங்கள். பையவா என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கம் என்னவென்றால் அது எங்களுடைய உள்ளம் பொருந்தக்கூடிய விருப்பமான சாப்பாடாக இருக்கும் என்றும். ஏனென்றால் உள்ளம் விரும்பினால்தான் எங்களுடைய உள்ளத்தால் சுரக்கக்கூடியதொன்றுதான், உல விருப்பத்தால் சுரக்கக்கூடியதொன்றுதான் உமிழ் நீர். நாவு ருசிப்பதன் மூலமாகத்தான் சமிபாடு ஆரம்பமாகிறது. உள்ளம் பொருந்திக் கொள்ளக்கூடிய, உடலுக்கு பாதகம் இல்லாத சாப்பாடு பயிர்வாங்க. எனவே கெமிக்கல் அது பையபாத்தில சேரமாட்டாது. இன்று ப்ரோசஸ் நடந்து ஏதாவது ஒரு மெஷினரியிலே ஏதாவது ஒரு செயல்பாட்டுக்கு பின்னால் வெளியாகும் உணவுகள் அவை பையபாத்தில சேரமாட்டாது, மனமான உணவுகளிலே சேரமாட்டாது. இவ்வளவு வசதி வாய்ப்புடன் நீங்கள் வாழ்கிறீர்கள். நான் என்றால் சொல்கிறேன், கொழும்பில் உள்ளவர்கள் பிச்சைக்காரர்கள். ஏனென்றால் இயற்கையை அனுபவிக்கும் இவ்வளவு பெரிய வளத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். தோட்டம் உறவுகள் இருக்கின்றன, விவசாயம் இருக்கிறது, ஆடு மாடு வளர்க்க முடியும், அமதுரமான தண்ணீரை நிலத்திலிருந்து எடுத்து அருந்த முடியும். நான் சென்ற தடவை இங்கே வந்த பொழுது சொன்னார்கள், இந்த பகுதியிலே லைன் தண்ணீர் வந்து விட்டது, அதனால் இங்கே காணி விலை ஏறிவிட்டது என்றார்கள். ஒரு பகுதியிலே, உங்களுடைய பகுதியில் என்ன ஆச்சரியம், அநியாயத்தை குளோரினை எடுத்ததன் காரணமாக அந்த பகுதியுடைய காணியே நிலையேறிவிட்டதா? அவ்வளவு பெரிய புத்திசாலிகளாகிவிட்டோமா? மதுரமான கிணறுகளிலிருந்து பெறப்படக்கூடிய தண்ணீர் பூமி அது சுத்தம் அடையக்கூடியது. யாராவது பூமிக்கு நஞ்சூட்டினால் அது ஒரு 6 மாதங்களில் சுத்தமாகிவிடும். தொடராக நஞ்சூட்டி வந்தாலும் கூட 6 மாதங்கள் அந்த பூமியை விட்டு விடுங்கள், அந்த பூமி சுத்தமாகிவிடும். ஒரு சரியான மழை பெய்து விட்டால் அதனை கழுவிவிடும். இந்த மண்ணை இஸ்லாத்தில் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி பாவிக்க முடியுமோ? அந்த மண் தன்னை தானே சுத்திகரிக்காதா? இந்த தண்ணீரை இஸ்லாத்தில் நஜிசை நீக்குவதற்காக வேண்டி பாவிக்கப்படுகிறதோ அந்த தண்ணீர் தன்னை தானே சுத்திகரிக்க மாட்டாதா? தண்ணீரை ஓட விட்டால் அது சுத்தமாகிவிடும். தண்ணீர் ஒரு சரியான மழை மூலமாக ஓடிவிட்டால் அது சுத்தமாகும். இதே போன்று ஓடும் தண்ணீருடன் சேருகின்ற மண் அந்த பூமி சுத்தமாகிவிடும். நீங்கள் இவ்வளவு நாளும் நஞ்சூட்டி இருந்தால் பூமியை இனி நஞ்சூட்ட வேண்டாம். இவ்வளவு நாளும் அந்த குளோரின் என்ற நஞ்சுடன் தண்ணீர் அறந்திருந்தால் அதனை நிறுத்த முயற்சி செய்யுங்கள். மதுரமான உடம்புக்கு உகந்த அந்த தண்ணீரை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யுங்கள். சாப்பாட்டிலே எது உடம்புக்கு உகந்ததாக இருக்கிறதோ, நஞ்சூட்டப்படாத விவசாயம். நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதி தான், இந்த நாட்டிலே நஞ்சூட்டப்படாத விவசாயத்தை ஊக்குவிக்கிறாராம். என்ன இந்த ஊரிலே அது இன்னும் நிலை பெறவில்லையா? உங்களுக்கு சில வேளை கோபம் வந்து விடலாம். உங்களுடைய கோபத்தை தப்பி விழுங்குங்கள். நான் சொல்கின்ற நியாயத்தை ஒரு வேளை உட்கார்ந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாட்டுக்கும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக விவசாயிகள் மாறி வருகிறார்கள். பயங்கரமான நஞ்சுக்கு நஞ்சுகளை அடித்து அந்த வேளாண்மையை செய்துவிட்டு இறுதியாக அதனை பக்கத்தில் அடைக்கும் பொழுது போமலினை விடவும் கெட்ட 5 வருடங்கள் பாதுகாக்க முடியுமான கெமிக்கல் அங்கே பாதிக்கப்படுகின்றன. இவைகளில் இருந்து முடியுமான நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவான். இந்த விவசாயத்தை முடியுமானால் நீங்கள் துவங்கி வையுங்கள். மனமான உணவை உட்கொள்ள வேண்டும். பசிக்கு மாத்திரம் சாப்பிட வேண்டும். தாகத்துக்கு மாத்திரம் மதுரமான தண்ணீரை அருந்த வேண்டும். இப்படியானவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள். நான் உங்களிடம் சொன்னேன், 3 விடயங்களால் நோய் ஏற்படும். ஒன்று உள்ளம், அடுத்தது வயிறு, மற்றது ஷைத்தான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருட நோய்க்கு பின்னால் அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள், எங்களுடைய அடியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் ஒருவேளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவர் எங்களிடம் எங்களை அழைத்தார். அவருடைய ரப்பை அவர் அழைத்தார். கஷ்டங்களாலும் வேதனையாலும் பீடித்து விட்டான் ரப்பே என்று அழைத்தார்கள். 18 வருட நோய்க்கு பின்னால் அல்லாஹ்விடம் முடிவு சொல்கிறார்கள். அல்லாஹ்விடம் குறைபாடு சொல்கிறார்கள், செய்கிறார்கள். என்னை ஷைத்தான் பீடித்து விட்டான். அல்லாஹ் தஆலா அதற்கு மருந்து சொன்னான். நீங்கள் நிலத்திலே அடியுங்கள். உங்களுடைய பாதங்களால் நிலத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த தண்ணீர், அந்த ஊற்று தண்ணீர், அந்த கிணற்று தண்ணீர், அது குளிக்க வேண்டும். அதன் மூலமாக குளிக்க வேண்டும். அந்த குளுமையை அனுபவிக்க வேண்டும். பாரிதம் முக்தசலுன் என்றால் குளிக்க வேண்டிய தண்ணீர், பாரித் என்றால் குளுமையை அனுபவிக்க வேண்டியது, குடிப்பதற்குரியது. நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். குளுமையை அனுபவித்து குடிக்க வேண்டும். உயிருள்ள தண்ணீரை குடிக்க வேண்டும். இந்த தண்ணீரை பியூரிபிகேஷன் என்று அதில் இருந்த உயிர் சத்துக்களை நீக்கினார்களோ, இந்த தண்ணீரை கொடுப்பாட்டி நாங்கள் உயிரை கொள்ளுகிறோமோ, இந்த தண்ணீரிலே குளோரின் போட்டு அந்த உயிரை கொன்று அதனுடைய அந்த பதார்த்தங்களை எல்லாம் அடிப்படுத்துகிறோமோ, அப்படியான தண்ணீரை அல்ல. குளுமையை அனுபவித்து உயிர் சத்தை அடையும் தண்ணீர். இது சூனியத்துக்கு ஷைத்தானுக்கு மருந்து என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே எங்களுடைய விளக்கங்கள் கெட்டுவிட்டன. நாங்கள் சுகாதாரத்தை இஸ்லாத்திலிருந்து எடுக்க வேண்டியவர்கள். யாரோ யாரோ சொன்னதை எல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். யாரெல்லாம் யூதர்களுடைய அடி வருடுகளோ, யாரெல்லாம் யூதர்கள் மூலமாக அவரை நடாத்தப்படுகிறார்களோ, பூமியில் எந்த நலவையும் செய்ய மாட்டார்களோ, கெடுதியை தவிர எதுவும் அவர்களிலிருந்து வெளியாக மாட்டாரோ, அவர்களிடமிருந்து சுகாதாரத்தை கேட்க ஆரம்பித்தோம். என்ன, இஸ்லாம் எங்களுக்கு சுகாதாரம் கற்றுத்தரவில்லையா? எங்களுக்கு சுகாதாரத்தின் பக்கம் வழிகாட்டவில்லையா? தண்ணீர் இருக்கிறது, இது பரக்கத்தானது, இது ரஹ்மத்தானது. குர்ஆன் சொல்கிறது, வான்தல்லா மின ஸமாய் மான் முபாரகா. சூரத் காஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து பறக்கத்தான தண்ணீரை இறக்குகிறான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா அது ரஹ்மத்தானது வயன்சூர் ரஹ்மதா அல்லாஹு தஆலா நீண்ட பஞ்சத்துக்கு பின்னால் தன்னுடைய மலையை இறக்கி அவனுடைய ரஹ்மத்தை பரத்துகிறான் என்று சொல்கிறார். தண்ணீர் பறக்கத்தானது ரஹ்மத்தானது, இதனை அநியாயம் செய்யக்கூடாது. அதனை பறக்கத்தாக ரஹ்மத்தாக அல்லாஹ் எவ்வாறு இறக்கினானோ எவ்வாறு தந்தானோ அவ்வாறு அனுபவிக்க வேண்டும். அதுல எங்களுடைய புத்தி செல்லுபடியாகாது, அதுல எங்களுடைய வேலை வெட்டிகள் செல்லுபடியாகாது. அங்கிருந்து நலவை அனுபவிக்க ஆசைப்படுகிறோம் என்றால் ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ் தண்ணீரிலிருந்து ஆக்கினான் என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு உயிரையும் தண்ணீரிலிருந்து தான் படைத்தான் என்று சொல்கிறான். அது உயிர் சத்துள்ளது. வாஞ்சல்லா மின செமாய் மான் பஹூரம், அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து பரிசுத்தமான தண்ணீரை இருக்கிறான் இறக்குகிறான். சஹூரன் இன்னும் ஈய பிஹி பல்தத்தம் மைத எனவே யூதர்களுடைய ஆசை இதில் இருக்கின்ற உயிரை கொள்ள வேண்டும். பியூரிபிகேஷன் செய்த வாட்டர் என்பார்கள், தண்ணீர் என்பார்கள், மினரல் வாட்டர் என்பார்கள். நான் ஜப்பானில் இருக்கும் பொழுது சிகாகோவிலே ஒரு தண்ணீரை பொட்டில் பண்ணும் ஃபேக்டரியுடைய முக்கியமான டைரக்டர் சந்தித்த பொழுது அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாட்டில் மினரல் வாட்டர் என்று போட்டால் 300 தால் ஃபைன் அடிப்பானாம். 300 தால் என்பது ஜப்பான் சம்பந்தம் உள்ளவர்களிடம் கேட்டு பாருங்கள், 3 கோடி ரூபாய் தாண்டி விடும். ஏனென்றால் அதிலே எந்த மினரலும் கிடையாது. உள்ள மினரல் அவ்வளவையும் அப்புறப்படுத்திவிட்டு வெறுமனே செத்த தண்ணீரை மக்களுக்கு கொடுப்பதுதான் ட்ரிங்கிங் வாட்டருடைய அடிப்படை. அங்கே முன்னால் பார்க்கிறீர்கள், வாட்டர் பியூரிபிகேஷனுக்காக வேண்டி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல விடயமாக பார்ப்பீர்கள், நாங்கள் அவ்வாறு பார்க்க மாட்டோம். அது உயிர் சக்தியை தண்ணீரிலிருந்து கலட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படியானால் கிருமி இருக்கிறது அதிலே? அடுத்த கேள்வி, அதிலே கிருமி இருக்கு இல்லையா? அல்லாஹு தஆலா நோய் கிருமியையும் அதற்குரிய மருத்துவத்தையும் படைக்காத பொருளையும் படைக்கவில்லை. மின்குல்லி ஷைஇன் கலக்னா ஸவ்ஜைன், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஒவ்வொரு வஸ்துவிலும் அல்லாஹு தஆலா 2 பகுதியை படைத்திருக்கிறான். ஒன்று நோய், மற்றது அதற்குரிய நிவாரணம். புகாரி ஷெரீஃபிலே ஹதீஸ் பதிவாகிறது, உங்களுடைய பானங்களுக்குள்ளால் ஈ விழுந்து விட்டால் நீங்கள் அதனுடைய 2 இறக்கைகளையும் தாட்டி எடுத்து விடுங்கள். ஏனென்றால் அதுல ஒரு இறக்கையிலே நோய் இருக்கிறது, மற்றதிலே மருந்து இருக்கிறது என்றார். அதனால் நோயையும் மருந்தையும் படைக்காத வஸ்துவையும் உலகில் அல்லாஹ் படைக்கவில்லை. தண்ணீரிலும் நோய்க்குரிய கிருமி இருந்தால் அதனை அழிப்பதற்குரியதும் இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் நோயை கொடுக்க நாடினானோ அவனுக்கு அது மிகைத்து விடுகிறது. அங்கே அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி என்றால் சலா கதிர் என்றால் என்ன? அல்லாஹ்வின் நிதி என்றால் என்ன? சரி, இந்த தண்ணீரிலே இருப்பதை விட கூடுதலான நோய் கிருமிகள் காற்றிலே இருக்கிறது. கேளுங்கள், அதே டாக்டர்ஸிடம் அதே விஞ்ஞானிகளிடம் கேளுங்கள், தண்ணீரிலே இருக்கின்ற நோய் கிருமிகளை விட பயங்கரமானது காற்றிலே இருக்கிறது. இங்கே ஒரு 1000 பேர் நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள் என்றால், ஒரு 300 நோயாளிகள் இருந்தால் அவ்வளவு பேருடைய காற்றையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று காலம் சென்றால் இந்த புத்திஜீவிகள் எங்களுடைய மூக்கிலே பிளக் அடிப்பார்கள்.
அந்த காலம் வரும். அன்புடைய அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளவு அறியாமையில் போய்விடக் கூடாது. இது அறியாமையுடைய உச்சகட்டம். நாங்கள் இவர்களுடைய சுகாதாரத்தை 50 வருடங்களாக ஃபாலோ பண்ணுகிறோம். எவ்வளவு காலம்? 50 வருடங்கள். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல. இந்த WHO உடைய சுகாதார முறையை இந்த நாட்டில் 50 வருடங்களாக பின்பற்றுகிறோம். இஸ்லாத்தை விட்டுவிட்டு நான் கேட்கிறேன், இந்த 50 வருடங்களில் சுகதேகிகள் அதிகரித்தார்களா, நோயாளிகள் அதிகரித்தார்களா? இந்த ஒரு கேள்வி போதும் உங்களுக்கு உண்மையான வழிகாட்டலை எடுக்க. இந்த ஒரு கேள்வியுடைய பதில் உங்களுக்கு போதும் உங்களுக்கு உண்மையான வழிகாட்டலை எடுக்க. எனவே எங்களுடைய சாருடைய நேரம், நாங்கள் ஒரே நேரத்தில் உணவை அமைத்துக் கொள்ள வேண்டும். வயிற்றை பானங்களால் நிறைத்து விடாமல் ஓரளவு சாப்பாட்டை உட்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அந்த நேரத்தில் பசிக்கு சாப்பாட்டை உட்கொள்ளுங்கள். அத்துடன் தேவையான தாகத்துக்கு தண்ணீரை குடியுங்கள். ஒரு வயிறு 1200 மில்லி லிட்டரை சொகுந்தாக தாங்கிக் கொள்ளும் அளவுதான் நல்லா படைத்திருக்க. அது சாப்பாட்டை போட்டாலும் குடிப்பை போட்டாலும் பொதுவாக சிறிய பெரியவர்களுடைய வித்தியாசப்படும். சாதாரண பெரியவர்களுடைய உடம்பில் உள்ள இறைப்பை 950 1200 வரை உள்ள அந்த கெப்பாசிட்டியை தாங்குமாறுதான் நல்லா படைத்திருக்கிறான். பெருவயிறு, பெருவயிறு என்று சொல்கிறோமே, அது சாப்பாட்டை அதிகமாக போட்டு பெருத்த வயிறு. அது சாப்பாட்டை 2-3 கிலோ உட்கொண்டு பெருத்த வயிறு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு போஸ் கோப்பை எடுத்து நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை அந்த போஸ் கோப்பையில் போட்டுவார்கள். நேரத்தில் ஒரு பேட்டி சாப்பிட்டால் ஒரு பேட்டிசை அதிலே போடும். ஒரு கஞ்சி கோப்பையை குடித்தால் ஒரு கஞ்சி கோப்பையை அதிலே ஊற்றுங்கள். ஒரு டிரிங்க் கிளாஸை ஊற்றினால் அதனை ஊற்றுங்கள். அந்த போஸ் கோப்பை நிரம்பும், ஆனால் எங்களுடைய மனம் நிரம்பும். நாங்கள் இப்பாருக்கு பின்னால் இவ்வளவு சாப்பிடுகிறோம், நாங்கள் எவ்வாறு ஆரோக்கியத்தை அடைவோம்? கடமை நிறைவேறுகிறது, ஆனால் புத்தி மந்தமாகிறது. இரவு வணக்கத்துக்கு ஆதாரம் தேடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் 8 ரக்காத்துக்கு ஆதாரம் தேடுவான். உம்மத்தில் 1300 வருடங்களாக தராவி என்றால் 20 ரக்காத்தான். அதுவே கருத்து வேறுபாடு இருக்கவில்லை. 1300 வரை என்று யூதர்களுடைய மிகைப்பு காலம் வந்ததோ அதுக்கு பின்னால் தான் இந்த கதி. யாருக்காவது அது சம்பந்தமான கருத்து முரண்பாடுகளை தெளிவுபெற நாடினால் எங்களை நேரடியாக நாட முடியும். நாங்கள் இங்கே அதற்கு பின்னால் வரை இருப்போம். யாராவது மாற்று கருத்துடன் இருக்கிறீர்கள் என்றால், 1300க்கு முன்னால் இந்த உம்மத்தினர்கள் 20 ரக்காத்தை விட குறைந்த ஒன்றை தராவி என்று சொன்னார்கள், ரமலானுடைய இரவு தொழுகை என்று சொன்னார்கள் என்றால் வாருங்கள், பேசுவோம். உங்களிடம் நாம் கற்றுக்கொள்வதா, எங்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்வதா என்று பார்ப்போம். அது வேறு. இன்று பசியை உணராமல் சாப்பிட்டு வயிறை நிரப்பி மந்தமாகிவிட்டு அங்கே போய் தொழுகையில் ஏப்பம் விட்டு விட்டு இச்சாவை சரியாக தொடமாட்டான். வயிறு நிரம்பி விட்டால் கல்வி சோறு அடைந்து விடும். ஆன்மா பாவத்தின் பக்கம் காய ஆரம்பிக்கும். எங்களுடைய புத்தி தூக்கத்தை வரவழைக்கும். எனவே வயிறு நிரம்புவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வயிறு நிரம்ப கூடாது. நாங்கள் ஒரு சிறியால உணவை எடுத்துவிட்டு சகர் வரை காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இடைவெளியிலே நாங்கள் சாப்பிடுவது வயிற்றில் ஒரு சாப்பாடு சமிபாடு அடையாத நிலையில் இருக்கின்றது என்றால் இன்னொரு சாப்பாட்டை அங்கே போட்டால் நோய் ஆகிவிடும். நீங்கள் பாருங்கள், ஒரு கிலோ சோரை சமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கிலோ சோத்துக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கிறீர்கள் என்று வையுங்கள். அது வெந்து கொண்டிருக்கிறது, அதற்கு உப்பு போட்டிருக்கிறீர்கள். அது அரை வேகலிலே இருக்கும் பொழுது இன்னொரு 1/2 கிலோ சோத்தை அதிலே போடுகிறீர்கள், 1/2 கிலோ அரிசியை அதிலே போடுகிறீர்கள். என்ன நடக்கும்? இதுவும் இல்லை அதுவும் இல்லை என்று போய்விடும். இவ்வாறுதான் வயிற்றில் சமிபாட்டு வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வயிற்றிலே ஏதாவது ஒன்றை போட்டால் சமிபாட்டை கெடுத்து விடும். பசியை இரண்டாவது முனை உணர வேண்டும். அவ்வாறு பசியை உணர்கிற நேரமாக நாங்கள் இரவு 2 மணி என்று வைத்துக் கொண்டால் அதனை சார் வரை பிற்படுத்தி சாப்பிட வேண்டும். அந்த சாருடைய உணவு எங்களை மந்தம் பிடித்து தூங்குபவர்களாக எங்களை ஆக்கிவிடக் கூடாது, அளவாக உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு உட்கொண்டால் இந்த முன்னே நீங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கின்ற அந்த அரிசி பேக் எல்லாம் இந்த ஊருக்கு போதுமாகிவிடும். ஊரிலே நீங்கள் அரிசி எடுக்க தேவைப்பட மாட்டார். ஒரு பிடி சோறு ஒரு கொஞ்சம் கறியுடன் அந்த சாப்பாடு முடிவடைந்து விடும். கஞ்சி கொடுக்கிறோம், ஏன் கொடுக்கிறோம் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய பதில் நமதான் முடியும் வரை வராது. ஏன் கஞ்சி கொடுக்கிறோம்? யாருடைய பசியை தீர்க்க? ஏழைகளுடைய பசி தீர வேண்டும் என்று 300 வருடங்களுக்கு முன்னால் யோசித்தவர்கள் இந்த பழக்கத்தை உருவாக்கினார்கள். இப்பொழுது யாருடைய பசியை தீர்க்க போகிறோம்? வயிறு நிரம்பியவர்களுடைய வயிற்றை நிரப்புகிறோம். இந்த ரமலான் தக்குவா உள்ளதாக மாற வேண்டும் என்றால் பசியை நாங்கள் உணர வேண்டும். வயிறு நிரம்ப கூடாது. இபாதத்துகள் மூலமாக எங்களுடைய கவனம் இபாதத்துகளில் சேரும் என்றால் எங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். அல்லாஹ்வுடைய சிக்ரின் மூலம், அவனுடைய ஞாபகத்தின் மூலம், அவனுடைய வழிபாட்டின் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. உள்ளம் அமைதி பெற்றால் அது சீராகும். அது சீரானால் உடல் சீராகும். அன்பர்களே, அல்லாஹ்வை இபாதத்துகளின் மூலமாக அடைய பசி ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இந்த வழியில் நாங்கள் நோன்பு நோற்றால் எவ்வளவு பெரிய கிட்னி வியாதியானோம், எவ்வளவு பெரிய கேன்சர் நோயாளியானாலும் இந்த ரமலான் மாத்திரம் போதும் அவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அத்தை அக்காக விளங்கி அதனை எடுத்து நடக்கும் பாத்தல்களை தவிர்த்து நடக்கும் தோப்பில் செய்வானா? நல்ல நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? யாரெல்லாம் நம்மிலே கபலாளிகளாகி விட்டார்களோ அவர்களுடைய கபல்களை துவக்க பூங்கா வனங்களாக ஆக்கி வைப்பாயா? எங்களையும் இறுதி முடிவுகளை நல்லதாக அடையக்கூடியவர்கள் ஆக்குவாயா? இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா? இந்த ரமலானிலாவது அந்த சிரியா போன்ற பாதைகளில், மியான்மர் போன்ற பாதைகளில் வாழும் முஸ்லிம்களை நிம்மதியாக நோன்பு நோக்க தௌஃபீக் செய்வாயா? கிருபை உள்ள ரஹ்மானே, எங்களுடைய சகோதரர்கள் யாருலா எங்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். ரப்பே, நாங்கள் உன்னிடம் ஆ செய்கிறோம். நல்லா உலகம் எல்லாம் எந்தெந்த முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் நோவினை பட்டு வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு விடிவாக இந்த ரமலானை ஆக்குவாயா? ஒரு மறுமலர்ச்சியான பெருநாளை அவர்கள் கொண்டாட தௌஃபீக் செய்வாயா? அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக்குவாயா? இத்ராத்தின் பக்கம் முஸ்லிம்களை மீட்டெடுப்பாயா? துஆக்களை கபூல் செய்வாயா? ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.